நாம் கண்ணீரில் இருந்த பொழுதிலும் வேதனையில் இருந்த பொழுதிலும் எங்களை சுமந்து சென்றிரே அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை, ஒருவராய் அற்புதங்களை செய்தவரை, ஒருவராய் பூமியை சிருஷ்டித்தவரை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் இந்த ஒரே நாள் நல்லது, இந்த நாள் நல்லது. கர்த்தரை தேடுகிற இந்த நாள் மேன்மையானது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இந்த நாள் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்முடைய இன்ப பரிசுத்தத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் உம்முடைய பரிசுத்தம் அமர்ந்திருக்கிறதற்காய், சபையில் நிலைத்திருக்கிறதற்காய், சபையில் அசைவாடுகிறதற்காய், சபையில் உலாவி வருகிறதற்காய் கரங்களை தட்டி எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரீனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஹலலோயா, ஹலலோயா, ஹலலோயா. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிகரா, எனக்குள்ள இயேசு ஜீவிகரா, எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு இன்னும் ஒரு தடவை கரங்களை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசியுங்கள்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுங்கள்.
ஹலலுயா. ஐந்தாவது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அல்லேலூயா. எட்டாவது வசனத்தை வாசிங்கள்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
அல்லேலூயா. இதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைங்க வார்த்தைன்னு சொல்லினார். கீழ்ப்படுதலும் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. கீழ்ப்படுதலும் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தாழ்த்தப்பட்டார். அவர் மனித சாயலானார். அவர் நமக்காய் பாடுபட்டார். ஆனால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயர்த்தியதின் நோக்கம் காரணம் எங்கே இருக்கு தெரியுமா? எல்லா விதத்திலையும் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவை அவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தில் இருந்து எழுப்பினார். ஹல்லேலூயா. எல்லாருடைய நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யத்தக்கவையாக அவர் அவருடைய நாமத்தை உன்னதத்தில் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. காரணம் என்னவெனில், அவர் மரண பரியந்தம், அதாவது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஏன் தெரியுமா? மரண பரியந்தம் என்று எழுதப்பட்டு திருப்ப என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். வாசிங்க. அதை
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். ஏன் அப்படி எழுதப்பட்டது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாளே மாத்திரம் கீழ்ப்படிந்தவராக இருக்கவில்லை, அவர் பாடுகளின் மத்தியிலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துன்பங்கள் துயரங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அப்படி எழுதுகிறார் என்று விளங்கவில்லை. அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நன்றி தெரிந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இயேசு அந்த பாடுகளின் மத்தியிலையும் கீழ்ப்படிந்தவராயிருந்தார் என்பதே சத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், சிலுவையிலே அடித்தார்கள், அவரை காரி துப்பினார்கள். இவை எல்லாவற்றையும் சகித்தார் என்பதை விட அதற்கு மேலாக அவர் இவைகளிலும் கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதாவது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் சகித்தார் என்று சொல்லி அல்லவில்லை, கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கீழ்ப்படிதல் ஏராளமான அல்லாவிட்டால் தாராளமான ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது என்பதை இந்த நாளில் நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் அவர் பிசகி இருந்தால் தேவன் நினைத்திருப்பதை அவர் செய்ய முடியாமல் போயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாயிருந்தார், அதே விதத்தில் அவர் தேவனாயிருந்தார். அவர் பாடுகளை சகித்தது முழுவதும் அவர் மனிதனாய் தேவனாக அல்ல. அப்படி நினைச்சுன்னா ரத்தம் பெற வேண்டிய அவசியம் அல்ல, வர வேண்டிய அவசியம் அல்ல, அவர் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் அல்ல, இல்லையா? ஆனால் அவர் சகித்தது முழுவதும் ஒரு மனுஷனாய். ஹல்லேலூயா. அதனால பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுத்திற்கு எவ்வளவுத்திற்கு எங்களை நாம் தாழ்த்துகிறோமோ அதன் அடிப்படையிலே தாழ்த்துதலும் கீழ்ப்படிதலும் பக்கத்துல பக்கத்தில் வைக்கலாம். கீழ்ப்படிந்து போகிறதை தாழ்ந்து போகிறது என்று சொல்லியும் நினைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவரின் பாடுகளின் நாட்களிலே, அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம், மரணத்தின் கடைசி பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. போர்ச்சகர் என்ன சொன்னாங்களோ அதை செய்தார். ஹல்லேலூயா. அடிச்சாச்சுன்னா அதுக்கும் விட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும், அதாவது பாடுகள் என்பதும் நாம் ஒரு விதத்தில் கீழ்ப்படிந்தால்தான் அவைகள் தேவனுடைய சித்தமாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்விலே இதுவரைக்கும் நாம் சந்தித்த பாடுகளை புத்தகமாக எழுதலாம். ஆனால் அதாவது நம்முடைய முடிவு பரியந்தம் நாம் கீழ்ப்படிந்திருந்தால் தேவன் உன்னையும் என்னையும் உயர்த்துவார் என்பதை யாரும் தடுக்க முடியாது என்பதை தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படிவு என்பது கடினமானதொன்று. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவது என்பது லேசானமான ஒரு காரியம் அல்ல. அதுவும் தேவகுமாரன் மனுஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது அதைவிட ஆகாத காரியம். ஆனால் கிறிஸ்து நடந்தார், இயேசு நடந்தார், இயேசு தன் வழியைப்படி காண்பித்தார். யார் உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை நான் கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தம் நான் எல்லா பாடுகளுக்கும் கீழ்ப்படிந்தவராயிருந்தேன். அதனால் பிதாவாய தேவன் என் பெயரை உயர்த்தினார். எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி என்ன செய்தார்? உயர்த்தினார். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஒரு அளவுக்கு தான் நம்மளால் கீழ்ப்படிய முடிகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்முடைய மாம்ச வாழ்வில் நமக்கும் ஒரு அளவுதான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆனால் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு செய்தி ஒன்று பேசினேன். எப்படி என்று கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறார் சிச்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது அல்லவா? தேவனங்களை எப்ப சிச்சிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு எப்ப தெரிய போகுது? எப்ப தெரியும்? எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் ஒரே பாட்டை நான் பாடுகிறோம், அப்ப எப்ப தெரியும்? ஆனால் இங்க வேதத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சிலுவையின் முடிவு பர்யந்தம், அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம் நான் கீழ்ப்படிந்தவராயிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீயும் நானும் நான் இதுல கீழ்ப்படிவை விட கீழ்ப்படிவின் அடிப்படையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படிந்து போவது என்பது கடினமானது, விட்டுக் கொடுப்பது என்பது கடினமானது. ஆனால் அவைகளிலே தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்க. தேவன் அதிலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்க. நாம் விட்டுக் கொடுப்பதும் நான் கீழ்ப்படிந்து போகிறதையும் எல்லாரும் பார்க்க முடியாது. சபையில இருக்கிற எல்லாரும் அதை பார்க்க முடியாது. ஆனால் ஒருவர் பார்ப்பார், அவர் பார்ப்பார், அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் வரும், அன்று அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? நீ உன் ஓட்டத்தின் முடிவு பர்யந்தம், அதாவது உன் ஓட்டத்தின் முடிவு பர்யந்தம் நீ கீழ்ப்படிந்தவனாய் இருந்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு உன்னை தேவன் உயர்த்துவார், அன்றைக்கு உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், அன்றைக்கு உன்னை தேவன் நடத்துவா. நீ விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து ஓடின எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீங்க. இந்த நாள்ல என்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பட்டு, நீங்கள் யாரும் நினைத்து விடக் கூடாது. நான் விட்டுக் கொடுத்த உடனே அல்லாவிட்டா, நான் கீழ்ப்படிந்த உடனே தேவன் டபார்ந்து இறங்கி வந்து உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி. தேவன் உன்னுடைய காரியத்திலும் என்னுடைய காரியத்திலும் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய காலமும் அவருடைய நேரமும் வரும். அன்றைக்கு அவர் எழுந்திருப்பார். எழுந்திருக்கிற பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்து அவருடைய 33 வருஷ ஊழியத்தில் 3 வருஷ ஊழியத்தில் அவர் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து தன்னை தேவன் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் வந்ததினால் அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் அவரை பாடுகிறது, இன்றைக்கு உலகம் அவரை துதிக்கிறது, இன்றைக்கு உலகம் அவரை கம்பீரமாய் நடக்கிறது. காரணம் என்ன? அதாவது சிலுவையின் முடிவு பர்யந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தியை நமக்குள்ளேயும் இறக்க கடவுது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் திருப்பி வாசிங்க, 5வது வசனத்தில் திருப்பி வாசிங்க, கவனிங்க.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தியே உங்களிலும் இருக்க கடவுது.
தொடர்ந்து வாசிங்க.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
கீழ்ப்படிதலும் தாழ்த்தலும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. அதை வித்தியாசம் கண்டுபிடிப்பது கிரியான கஷ்டமாக இருக்கு. கீழ்ப்படிந்து விடுகிறோமா இல்லாவிட்டால் தாழ்ந்து போகிறோமா என்பது அது ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. அதனால அதை சேர்த்து எழுதப்பட்டிருக்கு, கீழ்ப்படிந்து தாழ்ந்து இருந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க.
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இயேசு என்று நாமத்தை பிதாவாகிய தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நானும் நீயும் உன்னுடைய என்னுடைய மரண பர்யந்தம் கர்த்தருக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்போமாக. ஹல்லேலூயா. கடந்த ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு நினைக்கிறேன் பேசின சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தரால் தேவாவியினாலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தள்ளிவிடாதிருங்க, புறக்கணித்து விடாதிருங்க. உங்களுடைய மரண பர்யந்தம் கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதை புறக்கணித்தால் கர்த்தர் உங்களை புறக்கணிப்பார், அதை புறக்கணித்தால் தேவன் அவர் கவனத்தில் வைப்பார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்திலையும் சபையாகிய நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 3:13 வசனத்திலிருந்து வாசியுங்கள். மத்தேயு 3:13.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருடைய அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவுக்கு நீங்க இப்ப வாசித்த பொழுது உள்ள கிடைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை நான் நன்றி திரும்ப திரும்ப வாசித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? உன்னதமான தேவனுடைய குமாரன் ஒரு மனுஷனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தினார். இதுதான் நடந்தது. நான் வாசித்து திரும்ப வாசித்தேன். இன்னைக்கு விடியெழுமி திரும்ப இது என்ன ரகசியம், இது என்ன வடிவம், இது என்ன வடிவாக இருக்கிறது? ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரன் ஒரு மனுஷனுக்கு முன்பாக வந்து தன்னை கீழ்ப்படுத்தினார். உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா? உன்னாலும் என்னாலும் இதை செய்ய முடியுமா? வாசிக்க வாசிக்க இருதயம் கொழுந்து விட்டிருக்கிறது. வாசிக்க வாசிக்க இருதயம் ரம்யமாக இருக்கிறது. என்னவெனில், உன்னதமான தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தியதின் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் இதெல்லாம் கண்ணிலே வைத்து கண்காட்சியாக கற்பனையாக பார்க்க வேண்டும். பார்த்தா தான் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் யோவான் நதியிலே ஒரு பக்கத்திலே நின்று ஞானஸ்தானம் கேட்கிறார். அவருக்கு முன்பாக ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெதுமெதுமாக வருகிறார். கியூவிலே நின்று வருகிறார். அங்கே அவருடைய தாழ்மை புரிகிறது. மெதுமெதுமாக வருகிறார். மெதுமெதுமாக வந்து அவருடைய நேரம் வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இது நடக்க முடியாத காரியம், இது நான் செய்ய முடியாது. நீ தேவகுமாரன், நான் மனுஷன், உம்மால் உருவாக்கப்பட்டவன், உம்முடைய ஊழியக்காரன், என்னால் முடியாது. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இப்ப நீ இடம் கொடு. நான் செய்யற காரியம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ இப்ப இடம் கொடு. அப்படி செய்வது, அப்படி எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு அது ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கற்பனையை, இந்த படத்தை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. இயேசு ஒரு மனுஷனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தினார். ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது உண்மை, ஆனால் ஒரு மனுஷனுக்கு முன்பாக தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தது மேன்மையான. இதுல மர்மக்கம் என்ன நடந்தது தெரியுமா? பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்தார். பிதாவாகிய தேவன் திறந்த உடனே ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் பார்த்தாரு, மேல நின்றா சரி வராது, மேல நின்றா சரி வராது, இறங்குவேன். தேவகுமாரனுக்கு முன்பாக இறங்குவேன். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார். இது எவ்வளவுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இறக்குகிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்க சிந்தையை அங்கே இங்கே விட்டீங்கன்னு சொன்னா அது உங்க பிரச்சனை. ஆனால் இது ரம்யமான ஒரு காரியம். உன்னதமான தேவனுடைய குமாரன் தன்னை கீழ்ப்படுத்திய பொழுது, தன்னை கீழ்ப்படுத்திய பொழுது பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன்? கர்த்தருடைய நாமத்தில் உன்னை கீழ்ப்படுத்த வானத்தில் இருந்தொரு சத்தம் புறப்படும். உன்னை பார்த்து அவர் சொல்லுவார். மற்றவங்க சொல்றது சொல்லாதது அங்கால இருக்கட்டுக்கும். அவர் சொல்லுவார், இவன் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகள் என்று சொன்ன உடனே அடுத்த காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து அவர் மீது நிற்கிறதை மற்றவர்கள் பார்க்க முடியுமே. இவைகளை நாம் எத்தனை தடவை வாசித்தோம், நம்முடைய இருதயம் நிறையவில்லையே. ஐயா, இந்த இடத்திலே நான் நின்றிருந்தால் என்ன செய்திருப்பேன்? அழுது ஊத்திருப்பேனா? புலம்பி ஊத்திருப்பேனா? கட்டிட்டு போயிருப்பேனா? என்ன செய்திருப்பேன்? உன்னதமான தேவனுடைய குமாரன் ஒரு மனுஷனுக்கு முன்பாக வந்து எனக்கு ஞானஸ்தானம் கடு, நான் வார்த்தைகளுக்கு கீழ்படுத்துகிறேன். அதாவது யோவான் ஸ்தானம் பிரசங்கம் பண்ணப்பட்ட அந்த பிரசங்கத்துல ஜனங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்த அந்த வார்த்தைக்கு உன்னதமான தேவனுடைய குமாரன் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியால் நிறைக்கப்பட விரும்புகிறீர்களா? தேவ ஆவியானவர் நம்மை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? தேவாவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? தேவாவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படு. சபையில் இருக்கிறவர்கள் சொல்லாத காரியங்களுக்குள்ளே கை வைக்க கூடாது. சபையில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு சொல்லாமல் காரியங்களிலே கையை வைத்து குழப்பி அடிக்க கூடாது. அது தலையில் இருந்து வர வேண்டும், அது அபிஷேகத்திலிருந்து புறப்பட வேண்டும். அதுவே தேவனுக்குள்ளான கீழ்ப்படுதல், அதுவே தேவன் விரும்புகிற கீழ்ப்படுதல். ஹலலுயா ஹலலுயா. பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி கீழ்ப்படுதலை குறித்து கணக்க பார்க்கலாம் பாருங்க. ஹலலுயா. கர்த்தருடைய நாமத்திலே சபைக்கு முன்பாக ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்ளுகிறது என்னவெனில், தேவன் இன்னும் எனக்கு கீழ்ப்படுதலை தருவாராக, இன்னும் தருவாராக. கஷ்டமானது, கடினமானது, எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படிந்து நிற்கிறது என்பது கடினமானது. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தருவாராக. இன்றைக்கு மேன்மையாக இருப்பது யார் என்பது எனக்கு முக்கியமல்ல, அவர் வருகிற பொழுது நான் அவருக்கு முன்பாக மேன்மையாய் நிற்க விரும்புகிறேன். ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. அநேகருக்கு நாம் கீழ்ப்படியாமல் செய்கிற காரியங்கள் நீதியாய் தெரியும், நியாயமாய் தெரியும், சரியாய் தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுகிறேன், தலையிலிருந்து வராதது எதையும் நீ செய்யாதிருப்பது உனக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரர்கள் இல்லாதவர்கள் ஊழியக்காரர்களைப் போல நடந்து கொள்ள கூடாதா, விளங்குறதா? ஆகையினால நாம் கர்த்தருக்கு முன்பாக தேவன் கீழ்ப்படிந்தது போல சபையில் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது. அதில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்லி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவதற்கு ஒரு சத்தியம் ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. என்ன சொல்லுகிற, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தான் ஜனங்கள் தேடுகிறார்கள். இன்னைக்கு உலகம் என்ன தேடுகிறது? ஆசீர்வாதம் தேவை. ஆவிக்குரியவனாகிய உனக்கு நான் சொல்லுகிறது என்னவென, நீ தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படி, வானம் திறவிடும். பிதாவாகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுவார், இவன் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. மோசேயை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியா. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு முன்பாக கீழ்ப்படி. போதகருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு காரியத்தை சிந்தித்தேன், செய்திக்கு ஒவ்வொன்றும் எனக்கு தெரியாது, அதனால நான் சொல்லிவிட்டு போகிறேன். உங்களுடைய ஊழியக்காரர்களை நிர்பந்தமான நிலைக்கு கொன்றாதிருங்கள். விளங்குதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி, நிர்பந்தமான நிலை, நிர்பந்தமான கேள்விகள் கேட்கப்படாது. உங்களுக்கு விளங்கிதான் எனக்கு தெரியல, ஆனா நான் விளங்கி பேசுகிறேன். நிர்பந்தமான கேள்வி, அவர் எப்படி இதை அங்காலையா இங்காலையா யார்கிட்ட என்னன்றது தெரியாத அளவுக்கு நிர்பந்தமான கேள்விகளை கேட்டு நிர்பந்தமான நிலைக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டிருக்கூடாது. அதாவது ஒரு சில கேள்விகள் எப்படி இருக்கு தெரியுமா, பதில் சொல்லியே ஆக வேண்டும், அப்படி கொண்டராதிருங்க. அது தேவ பிள்ளைகளுக்கு அழகையே கிடையாது. ஹலலோயா. ஆகையினாலே இது கற்பனையில வைத்திருங்க, யோவான் நதியை அப்படியே கற்பனைக்கு கொண்டு வாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறார், எனக்கு ஞானஸ்தானம் கொடு, எனக்கு ஞானஸ்தானம் கொடு, எனக்கு ஞானஸ்தானம் கொடு. இன்னைக்கு ஒரு சிலர் இங்க இருந்து யாரோ ஒரு ஊழியக்காரன் தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு போறவர்களும் இருக்கிறார்கள். ஐயா, இந்த சத்தியம் எங்க இருந்து உனக்கு வந்ததோ எனக்கு தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஊழியக்காரன் போகணும், இந்த ஊழியக்காரன் போகணும், அங்க போனாத்தான், இங்க இங்க போனாத்தான். நிறுத்தே. பைபிள் தெரியாவிட்டால் கற்றுக்கொள், வேத சத்தியம் புரியாவிட்டால் உன் போதகரிடத்திலே கேட்டுக்கொள். அதை விட்டு விட்டு சத்தியவான்களை போல நடந்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. என்ன ஒரு மனுஷனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து சொன்னார், நான் அப்படி செய்வது இது நல்லது. யோவான் ஸ்நானம் தடை செய்தான், வேணாம். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார், விடு, அது நல்லது. அதில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை என்ன சொன்ன தெரியுமா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கும். அநேக தடவைகள்ல உனக்கு அநேக காரியம் புரிவதில்லை. நான் இதை வாசித்து வாசித்து யோசித்த பொழுது நான் எனக்கு பின்னான சில கடந்து வந்த நாட்களை யோசித்தேன். அநேக தடவை போதகர் சிலரை பார்த்து அதை விடுங்க, அது வேணாம், அதை செய்யாதங்க என்று சொன்ன வார்த்தைகள் என் காதில் இருக்கிறது. அதை செய்து முட்டி மோதினவர்கள் தான் அநேகர். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவா, இப்ப இடம் கொடு, அது நல்லது. இப்ப இடம் கேடு இதை செய்வதற்கு, அது நல்லது. இப்ப விட்டு விடப்பா, அது நல்லது. யோவான் ஸ்நானன் ரெண்டதம் பண்ணினானா, நின்று கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? ஆண்டவரே நான் தண்ணியை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொன்னானா? இல்லை, இயேசு சொன்னதற்கு அவன் மனுஷனாக இருந்தும் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இயேசு அவனுக்கு கீழ்ப்படிய, அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிய, இது ரம்யமான ஒரு காட்சி. இங்க ரெண்டு பேரும் நடக்க பிதாவாகிய தேவன் சொன்னார், வானத்தை திற. இன்னைக்கு முழங்கால இருந்து ஜெபம் பண்றோம், வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், வானம் திறக்கணும். நான் சொல்றேன், நீ ஒழுங்க கீழ்ப்படி, வானம் தண்டபாட்டுக்கு திறப்படும். திறத்து மாத்திரம் கிடையாது, அங்கிருந்து ஒரு சத்தம் புறப்படும். என்ன தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த சபை நான் நேசிக்கிற ஒரு சபை ஐயா. இந்த சபையில இருக்கிறவர்களுக்காய் நான் ரத்தம் சிந்தியதை குறித்து பெருமைப்படுகிறேன். இயேசு சொல்ல முடியும், உனக்கு இது தெரியாது. இயேசு சொல்ல முடியும், உனக்கு அது தெரியாது. ஆகையினாலே தேவ சமூகத்தில் நின்று எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிங்கப்பா. மனுஷர்களாகி எங்களுக்குள்ளே வைக்கப்பட்ட இருதயமும் சிந்தனையும் நான் சிந்தித்து பார்த்தால் மகா கேடுள்ளது, மகா கேடுள்ளது, மகா கேடுள்ளது. ஆண்டவரே, ஆகையினாலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நான் கடந்த முறை சொன்னேன், தேவனுடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்தான் வார்த்தை என்பது அந்த சத்தியமே தெரியாத சபையிலே இருக்கிற விசுவாசிகள். மெசேஜ் சரியில்லைன்னு சொல்லி நீ சொல்லுவேன்னு சொல்லி உன் ஆவிக்குரிய வாழ்வு சரிப்படுத்தப்பட வேண்டும். நீ ஆவியில் இருக்கிறான்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. ஆகையினாலே கர்த்தருக்குள் எல்லா விதத்திலும் உன்னை ஒப்புக்கொடு, அதிலே ஆசீர்வாதம் தங்கும், உனக்கு ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் ஸ்தானம் சொல்லி விழுந்தவனே இயேசுவானவர் இறங்கி வர இன்னைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிதாவானவர் வானத்தை திறக்க ஆவியானவர் டபக்கன் இறங்கி வந்து விட்டார். இறங்கி வந்து புறாவின் வடிவம் போல இயேசுவின் மேல நின்று கொண்டு இருக்கிறார். இதை பார்க்க முடியுமா? உன் மீதும் என் மீதும் தேவன் வந்து இறங்கி நிற்கிறதை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் வந்து உனக்கு மீது எனக்கு மீது இறங்கி நின்றால் அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வசனம் நம்மளோடு பேசிவிட்டா செய்தி சரியில்லைன்றது, இதுதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. விளங்குறதா? வசனம் நம்மளோட பேசினா தான் அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணும். இல்லாட்டி ஏன் அதை குறித்து நம்ம பேச வேணும்? பேச வேண்டிய அவசியம் இல்லையே. விட்டு கொடுக்க மனதில்லாதவர்கள் தான் ஏதாவது அதை சரிப்படுத்த தேடுவார்கள். விட்டு கொடுக்க மனமில்ல, யாருக்காவது அறுத்து தள்ளுறது. ஏதோ உனக்கு நல்லதில்லை, உன் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் நல்லதில்ல. கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு சொல்லுறேன், அப்படிப்பட்டவங்க இருந்தா மனம் திரும்புங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, ஏதோ நாம எழுதி வச்சு நீங்க வந்து பேசல. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த சம்பவத்தை இன்னைக்கு வீட்டுல போய் தின்னு வாசிங்க, அது ஒரு கற்பனைக்கு கொண்டு வாங்க. தேவன் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தார், அதை கொண்டு வாங்க. யாரு? தேவன் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாமளும் அந்த வழியாய் வர வேண்டும்? ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம். எப்படி பாப்போம் இல்லையா? நேரம் போகிறபடினாலே அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் இல்லையா? லூக்கா 5வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. சீக்கிரமாக வாங்க, நாங்க சீக்கிரமா போயிடலாம். ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் முடிக்க முயற்சிக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிப்பீங்களா? கடலிருந்து வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற ரெண்டு படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டுறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்.
5வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஏவாலையே போடுகிறேன் என்றான்.
சீமோன் பேதுரு, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், விளங்குதா? ஒவ்வொருவரும் ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலையிலே நாங்கள் யாரு? பயங்கரவான்கள். எங்களுக்கு தெரியாமல் நம்முடைய வேலையில ஒன்றும் இருக்காது. ஆகையினால் இந்த சீமோன் பேதுரு அவர் மீன் பிடிக்கிறதுல பெரியார். விளங்குதா? அவன் வியாபாரம் மாதிரி, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே என்ன? மீன் பிடிப்பதுதான். இந்த சீமோன் பேதுரு அவங்களோட சேர்ந்தவங்களை இரவிரவாக இரவிரவாக எந்த காத்து எந்த கோலம் அவங்க பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். எந்த காத்துக்கு எங்க போகணும், எந்த காத்துக்கு போகக்கூடாது, எந்த மலைக்கு போகணும், எந்த மலைக்கு போகக்கூடாது, எந்த ஆழத்துக்கு போகணும், எந்த ஆழத்துக்கு போகக்கூடாது அவங்களுக்கு தெரியும். அங்கால பாத்தீங்கன்னா இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கப்பல் ஏறினு என்ன செய்கிறார், பிரசங்கம் நடக்கிறது. பிரசங்கம் நடக்கிறது. இந்த ஜோ இந்த பேதர் என்ன அதை கேட்டுக் கொண்டிருந்து தன்னுடைய வலைகளை சீக்கெடுக்கிறார், சீக்கெடுத்துக் கொண்டே இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா, நடந்தது என்ன தெரியுமா, இயேசுவானவர் பேதர்வை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, ஆழத்துக்கு போய் திரும்பவும் உன் வலையை போடி. இந்த பேதர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், ஆண்டவரே நான் இரா முழுதும் சுத்தம் சுத்தம் சுத்தி தான் வந்திருக்கிறேன், எனக்கு டயர்ட், என்னால முடியாது, கஷ்டமாக இருக்கிறது, இரா முழுதிலும் தேடித்தேன், இந்த பக்கத்துல மீன் இன்றைக்கு கிடைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் மனதை கொஞ்சம் விட்டு பாருங்க. ஆனாலும் நீ சொன்னபடியினால் நான் ஆழத்துக்கு போய் என்ன செய்கிறேன், வலியை போடுகிறேன். ஏன், இயேசு சொன்னபடியினா. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அநேக தடவைகள் அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா, பத்து திறம் சொல்லிட்டோம், பத்து திறம் செய்துட்டோம், இனி வேணா. பேதர் என்ன செய்தார், ஆண்டவரே இரா முழுவதும் நான் போயிட்டேன், போறதுல பிரயோசனம் இல்லை. விளங்குறதா, உங்களை பார்த்து உங்க ஊழியர்கள் பத்து தடவை ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை செய்ய தவறாதிருங்க, அதற்கு கீழ்ப்படிய தவறாதிருங்க. அதன் அடிப்படையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை உடனே எதிர்பார்க்காதிருங்க. சீமோன் பேதருடைய காரியத்தில் உடனே கிடைச்சது, ஆண்டவருக்கு சோத்திரம், அது உடனே கிடைக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு போ நிரம்பும் நடக்க வேண்டும் விளங்குறது. அப்ப பேதர் என்ன தூரத்துல கொண்டு வரணும், நிறையுது 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 நிறையுது, கப்பல் நிறைந்து போயிருக்கிறது. என்னத்தினால என்னத்தினால என்னத்தினால, மீன்களினால நிறைந்து போயிருக்கிறது. முதல்ல போய் பேதர் வந்த பொழுது ஒன்றுமே இல்லாம வந்த, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அவரிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசு சொன்ன ஒரே வார்த்தைக்கு அன்றைக்கு பேதரி சீமோன் பேதரி அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் கப்பல் நிறைஞ்சிருக்குமா சொல்லுங்கப்பா, கப்பல் நிறையுமா, மீன் நிறைய வருமா, வர்றதுக்கு இடம் இல்ல. ஆனால் அவன் சொன்ன தெரியுமா, நீ ஒரு வார்த்தை சொன்னிருப்பாரு, அதை நம்பி நான் போறேன், டயர்டா இருக்குது, என்னால முடியல, இரா முழுவதும் இந்த காத்துல அதுக்குள்ள நின்றுட்டு வந்திருக்கிறேன், ஆனா நீ சொன்ன வார்த்தை இருக்குது அதுக்கு நான் கீழ்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வார்த்தைகள் அசட்டை பண்ணப்படுகிறது, எத்தனை ஆசீர்வாதங்கள் அதனாலே தள்ளிவிடப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா அநேக காரியம் பேதருடைய பார்வையிலே அவன் அங்கே போகாமல் இருப்பதற்கு நியாயம் இருக்கிறது. பேதருடைய பார்வையிலே இதா முழுவதும் நான் தேடி ஒண்டும் வலையில நான் இந்த மீன் பிடிக்கிற காரியத்துல எக்ஸ்பர்ட், எனக்கு இது குறித்து நல்லா தெரியும். அவன் போக வேண்டிய அவருடைய பார்வையிலே அவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரியும், தண்ணியை குறித்து தெரியும், காட்டை குறித்து தெரியும், கப்பலை குறித்து தெரியும், இரவுல வருமா பகல்ல வருமா காலம வருமா எல்லாம் அவனுக்கு தெரியும். நமக்கும் அநேக தடவைகள் எல்லாம் தெரியும். உனக்கு என்ன விட எல்லாம் தெரியும், உன் போதகரை விடவும் உனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் சொல்லுற வார்த்தைக்கு இணங்கி, சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதன் முடிவில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. இப்படித்தான் வேதம் போதிக்கிறது. பாருங்க, ஏதோ நான் கற்பனையில ஒன்றை வைத்து பேசவில்லை, நான் கற்பனையில வைத்து பேசவில்லை, இப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி எப்படி, இயேசு சொன்னது நிமித்தம் பேதுரு ஆழ்கடலுக்கு போனா கப்பல் நிறையுதப்பா, உன் வாழ்வு நிறையும், உன் குடும்பம் நிறையும், உன் சந்ததி நிறையும். இன்னைக்கு வாரே சந்ததியை குறித்துப்பா பயங்கரமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறது. உன் சந்ததியும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நிறைந்த கனவையாக ஆசீர்வதிக்கப்பட்டனாக உனக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. விளங்குறதா அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு காலம் இருந்து யோசித்தது நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளே கொஞ்சம் பேர் இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. நான் இதுவரைக்கும் அல்லாவிட்டால் இன்று வரைக்கும் அநேக காரியத்திலே வாலிப பிள்ளையுடைய காரியத்திலே ஒரு விதமான பார்வையிலே இருந்தேன். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, உங்கள் தாய் தகப்பன் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிங்க. நான் யோசித்த காரியங்கள கொஞ்சம் இருக்கிறது, பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சிந்தித்த நாட்களும் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டால் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்க. திரும்பவும் சொல்றேன், வழங்குறதா, ஏன் நான் சொல்றேன்னு சொல்லினால், பணம் என்பது உன்னுடைய வாழ்வில் வந்து மோதுகிற பொழுது நீ உன் தாய் தகப்பனை தூக்கி எறிகிற நாட்கள் வரும். உன் தாய் தகப்பனை நீ தூக்கி எறிகிற நாட்கள் வரும். அந்த நாள் வராதபடிக்கு உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. சின்ன வயசுன்ற மாதிரி உங்களை எல்லாம் பார்த்தால் இருக்கிறது, ஆனா நீங்க சின்னாக்களே கிடையாது. அதனாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத எந்த காரியத்தை சொன்னாலும் அதில் கீழ்ப்படியுங்க, அதில் கீழ்ப்படியுங்க. பெரியவர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. சபையானது போதகருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. சபையும் போதகரும் தலையாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாகும். ஆகையினாலே பேதுரு இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி என்ன செய்தான் தெரியுமா? நடுகடலுக்கு போனான், நடுகடலுக்கு போனான். நீயும் போப்பா, நீயும் போ, சொல்லாத. எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் நான் இப்படி இருக்கிறேன், இத்தனை வருஷம் இதை நான் செய்கிறேன், இத்தனை வருஷம் நான் பார்க்காததா? எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? இத்தனை வருஷத்துல நான் எத்தனையோ பார்த்திருக்கிறேன். நீ பார்த்தது உண்மைதானப்பா, பேதுரு மாதிரி நீ பெரிய எக்ஸ்பர்ட், அதை நான் நம்புறேன். ஆனா இயேசு உனக்கு பக்கத்துல இருந்து சொல்றாரு, நீ அதை செய். விளங்குறதா? இன்றைக்கு சபைகள்ல எக்ஸ்பர்ட் தான் கூட, விளங்குறதா? எல்லாம் தெரிந்தவர்கள் சபையில கூட, அதனாலே சொல்லுவதை கேட்பதல்ல. விளங்குறதா? சொல்லுவதை கேட்டு நடந்தால் அது ஆசீர்வாதத்தில் முடியும். யாராவது என்னப்பா போதகராயிருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தீமை செய்யணும் சொல்லி தெரியுறமா இங்க இல்ல கேக்குறேன்? முடிவு ஆசீர்வாதமா இருந்தா சரிதானே? இந்த மாதிரி நீ பரலோகம் வந்தா சரி, அதுக்கு தான் சபை, அதுதான் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய பங்கு, வேற ஒன்றும் கிடையாது. விளங்குறதா? வேற எதுக்குமே கிடையாது. அதை புரிந்துகொள், அதை விளங்கிக்கொள். சிலம்பம் பண்ணுகிற காரியங்களை நிறுத்தி விடுங்கள். அது ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு தகுந்ததல்ல. விளங்குறதா? ஆகையினாலே கீழ்ப்படுகிற பொழுது அதன் முடிவு எங்கே முடிகிறது தெரியுமா? ஆசீர்வாதத்தில் முடிகிறது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், யாருக்கு தேவையில்லை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று. தங்கள் பிள்ளைகளை குறித்த காரியம், தங்கள் குடும்பத்தை குறித்த காரியம், தங்கள் உறவுகளை குறித்த காரியம், ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் நாம சொல்லுகிற புத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்லப்பட்ட புத்திமதிகளை கேட்காமல் இந்த தேசத்திலே ஜெயில இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். புத்திமதிகள் சொன்ன பொழுது கேட்கல, இப்படி செய்யாது என்ற பொழுது கேட்கல, இது தகுந்ததில்லை என்று சொன்ன கேட்கல. இப்ப வாழ்வு எங்க? எங்க நீங்க கேப்பீங்க, எங்க பிறந்த உலகத்துல இல்ல. அவனு சபைக்கு வந்து போனவன் தான், வசனத்தை கேட்டவன் தான். நான் ஒருத்தனை கூட்டி கொண்டு விட்டேன் போதர்கிட்ட, போதகர் இப்படி இப்படி சொன்ன, போற போகாத இந்த வழியிலன்னு சொன்ன, கேட்கல. இன்றைக்கு ஜெயில் வாழ்க்கை. சொல்றதுக்கு கீழ்ப்படி, அது உனக்கு ஆசீர்வாதம், வேற ஒன்றுமே இல்லை. ஏதோ உங்களுக்கு எல்லாம் அநியாயம் பண்ணத்தானே கத்தரங்களை அழைச்சிருக்கிறார். சொல்றத கீழ்ப்படி. கஷ்டமோ கஷ்டம் கீழ்ப்படுகிறது, எனக்கு தெரியாதா? கீழ்ப்படுகிறது கஷ்டம், விட்டு கொடுப்பது கஷ்டம், வளைந்து கொடுப்பது கஷ்டம், இறுதியை நம்மளுக்கு விட்டு கொடுக்காது. ஆனாலும் ஆசீர்வாதம் வேணுமா? சுகம் வேணுமா? பலம் வேணுமா? வாழ்வு வேணுமா? சொல்ற வார்த்தைகளுக்கு இடம் விட்டு கொடுங்கப்பா, அது உன்னை நடத்தும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நீ பைபிளை தூக்கு, நாளைக்கு பைபிள் உன்னை தூக்கும் என்று சொல்லி ஒருவர் பிரசங்கித்தார். நான் இந்த கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்ன காரியம் ஒன்று என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணப்படுகிற வார்த்தைகளை வீடு வரைக்கும் கொண்டு செல்லுங்கள். ரோட்லேயே போட்டுட்டு போகாதீங்க, ரோட்லேயே போட்டுட்டு போகாதீங்க, கொண்டு போய் சிந்திங்க. எனக்கு என்னப்பா கிடைச்சிருக்குது, எனக்கு என்ன தந்திருக்கிறார் ஆண்டவர்? ஒரு வசனம் எனக்கு இருக்கிறதா? ஒரு வார்த்தை. எதிர்பார்ப்போடு வந்தால் பெற்றுக் கொள்ளுவார்கள், அதான் வேதம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? கத்தரனோடு பேசவே இல்லை என்று சொல்லி சொன்னார். நீ கத்தரிடத்திலே மனம் திரும்புவதற்கு காரியங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். நீ விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது என்னோடு பேசுகிறார், எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுகிறார். இருதயம் சரித்துவிடும், இருதயம் வெடித்துவிடும். என்ன ஆண்டவரே, எவ்வளவு செய்கிறேன், இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், இவ்வளவு ஓடுறேன், இவ்வளவு பாடுறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒன்று போட்டு என்ன? பரிபூர்ணமான பாத்திரங்கள் எல்லாம் பரலோகம் செல்ல வேண்டும். ஆகையினாலே ஆண்டவர் என்னை என்னும் வணைவாராக. இப்படியே இருந்தவன் சொல்லிச்சுன்னா இதுலயே நாங்கள் போவோம். இப்ப திருப்பி ஆதியாகமம் 26:4-5 அருமையான ஒரு வசனம், அருமையான இந்த ஒரு வசனத்தை வாசிச்சுன்னா இதை சொல்லி முடிக்கலாம்னு நம்புறேன். திருப்பி கொள்ளுங்கள், ஆதியாகமம் 26:4-5 வாசிங்கள். அருமையான ஒரு வார்த்தை,
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து,
வாசிங்க,
என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
வார்த்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. ஆதியாகமம் 26:4-5 வார்த்தை,
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. நாலாவது வசனத்தை திருப்பொருக்க பாருங்க. எனக்கு இதை வாசித்த உடனே ஆண்டவர் சும்மா முத்து முத்தாக வச்ச மாதிரி இருக்கு. என்ன தெரியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் எனக்கு தான் புடிச்சு கொண்டது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையில எனக்கு புடிச்சு கொண்டு இந்த வசனம் தான். என்ன சொல்றா தெரியுமா? ஆபிரகாம் என் விதிகளையும் என் கற்பனையையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். எனக்கு ஆசையா இருந்தது இதை வாசித்த பொழுது, ரொம்ப இருதயத்தில் ஆசையா இருந்தது இதை வாசித்த பொழுது. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டான். இருதயம் கொழுந்து விட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார் ஆபிரகாம்? விசுவாசத்தின் தகப்பன். யார் ஆபிரகாம்? தேவனுடைய ஊழியக்காரன். யார் ஆபிரகாம்? தேவனுடைய மனுஷன். யார் ஆபிரகாம்? தேவனால் நேசிக்கப்பட்ட ஒருவன். யார் ஆபிரகாம்? கர்த்தருக்கு பலி செலுத்தின மனுஷன். யார் ஆபிரகாம்? தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். இன்றைக்கு தைரியமா நாங்க சொல்றது என்ன தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நாங்க யார்? ஆபிரகாமின் சந்ததி. எல்லாத்துக்கும் விசுவாசத்தை தான் நாம் எடுப்போம். விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன தெரியும்? அவன் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த என் நியமங்கள், என் வார்த்தைகள், என் கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் என்ன செய்தா? கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்குதான் ஒரே இடத்துல பாக்குறேன், நியமம், கற்பனை, வார்த்தை, இவள் எல்லாம் விதம் விதமாக பார்க்க முடியுமா? ஆண்டவர் நியமத்தை கொடுப்பார், விளங்கிதான் ஒப்பந்தத்தை பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஆபிரகாம் என்னச்சுதான் தெரியுமா? கீழ்ப்படிந்தான். அந்த ஊழியக்காரர்களோட நாம நிக்க முடியுமா? அந்த மனுஷர்களோட நீ நானும் நிக்க முடியுமா கர்த்தருக்கு முன்பாக? அப்ப நான் யோசித்தேன், ஆபிரகாம் அப்படி என்னதான் செய்தார் சொல்லுங்க பாக்கலாம். அப்படி என்னதான் ஆபிரகாம் செய்தார்? அதை விடுங்க. ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
நானும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல
ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா, நியமங்களுக்கு கீழ்ப்படிந்தா, கற்பனைகளுக்கு, ஒப்பந்தங்களுக்கு, பொருத்தனைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுத்தபடியினாலே வாசிங்க. இப்ப
நானும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி.
நானும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும், வேணும், வேணும். பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் பட்டதாரி ஆகணும், பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேணும், உன்னதத்தில் பறக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிற உனக்கும் எனக்கும் நான் சொல்லுகிற புத்திமதி என்ன வேணல்? உன் தேவனாகிய கர்த்தருடைய நியமங்களை கீழ்ப்படிந்து நட, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நட, பொருத்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து நட. வார்த்தைகள் சொல்லப்படுகிற பொழுது, ஆலோசனைகள் சொல்லப்படுகிற பொழுது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கை கொள். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே கஷ்டமாக இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. அது ஒன்று ரெண்டு காரியம் பார்த்து நான் முடிக்க போகிறேன். அது பயங்கரமான காரியம். ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருடைய நியமங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தபடியால் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன் சந்ததியை
வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி,
பெருக பண்ணி
உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்.
இந்த தேசங்களை யாவையும் தருவேன்.
சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
உனக்குள்ளாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழிவகை, உன்னால மற்ற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சிந்தி. ஆபிரகாமின் ஊடாக மற்ற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனுஷன் நியமங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் தேவ வார்த்தைகளுக்கும் என்னதான் என் வாழ்வில் நடந்தாலும் பரவாயில்லை கர்த்தாவே என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்தான். அதுதான் உண்மை, வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது ஆபிரகாம் செய்தாரா? வேற ஏதாவது ஆபிரகாம் கதைச்சு பேசிக்கொண்டிருந்தானா? வேற ஏதாவது, அதாவது கர்த்தர் பேசுகிறதை குடும்பத்துக்கே சொல்லாமல் ஓடிவிட்டான் விளங்குறதா? வா பின்னால. அதுதான் நாங்க பார்க்க போறேன். ஏன் சொல்லிச்சுனால், கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் சொல்லி இருக்கு பாருங்க. அவன் எவ்வளவு பாரதூரமான காரியங்களுக்கெல்லாம் தன் இருதயத்தை விட்டு கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இதுவரைக்கும் யோபை குறித்து நல்லா இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த மனுஷனை குறித்து இப்ப பார்த்த பொழுது ரம்யமாக இருக்கிறது. ஹலோ, இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா, இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு சொல்ல முடியுமா, இந்த சபை, இந்த ஜனங்கள், இந்த மனுஷர்கள் என் கட்டளைகளுக்கு, என் கற்பனைக்கு, என் வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படைந்திருக்கிறாங்க. அதனால இந்த சந்ததி கூடாக முழு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம சந்ததியே ஆசீர்வதிப்பதற்கு பெரிய திண்டாட்டமா இருக்கிறது. கர்த்தர் அடுத்தவன் சந்ததியை எப்படி உன்னாலும் இன்னாலும் ஆசீர்வதிக்க போகிறார்? சிந்தித்து செயல்படுங்க. இதெல்லாம் சந்ததிகளூடாக வருகிற காரியங்கள். இன்றைக்கு உனக்கு தெரியாது, இன்றைக்கு புரியாது. இது சந்ததி சந்ததியாக, உன்னூடாக உன் சந்ததியும், உன் சந்ததியினூடாக சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் எங்களை கீழ்ப்படுத்தி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் கற்றுக்கொண்டேன் என்று நினைத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்துவிட்டது என்று சொல்லி அர்த்தம். மரணம் எல்லாம் சரீர பூர்வமான மரணத்தை தான் பார்த்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு பூமாலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மரணங்களுக்கு மாலைகள் போட்டு தெரிய முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள் உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுங்க, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படுங்க. பலிபிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பத்திரப்படுத்துங்க, அதை கொண்டு செல்லுங்க, அது வீட்டில வைத்து தங்கத்தை போல பாருங்க. அதுக்குள்ள என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தூக்கி வைத்து சுழட்டி சுழட்டி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொண்ணை மாத்திரம் வச்சு சுழட்டி சுழட்டி பாக்குறோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மினுங்குதா மினுங்க இல்லையா. ஆனால் வேதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? அது அதை விட மேலானது. இதை வச்சு பாருங்கப்பா, வீட்டுல வச்சு பாருங்க. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகள்லயே நான் ஏதாவது செய்ய இருக்குதா, நான் ஏதாவது மனம் திரும்ப இருக்குதா, நான் ஏதாவது என்ன கொண்டு போக இருக்குதா, நான் என்ன சரிப்படுத்த இருக்குதா? ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், எனக்கு இதெல்லாம் வாசித்த பொழுது என்னவோ இதோ தெரியாதுங்க பாருங்க, என் இருதயத்துல பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், நல்லாவே இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே அப்படி ஆபிரகாம் என்ன செய்தா, என்ன எதுக்கு கீழ்ப்படினா? ரெண்டே ரெண்டு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன் பாருங்கள். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-4 வரையும் வாசியுங்கள்.
ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 உள்ளவனாயிருந்தான்.
இந்த பாருங்க, அந்த வசனத்துல வாசிச்ச பொழுது என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? ஆபிரகாம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சானா? என்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஊரை விட்டு கிளம்பு, தேசத்தை விட்டு கிளம்பு, உன் உறவுகளை விட்டு கிளம்பு, நான் சொல்ற இடத்துக்கு போ. அப்ப இது ஈஸியா, இது இலகுவா செய்வதற்கு? எனக்கு முனக்கும் இது இலகுவா, போய்விடலாமா? ஆனா ஆபிரகாம் இதை குறித்து காய்ச்ச மாதிரி இல்லை. அதனாலதான் அங்கே நாங்கள் பார்த்தோம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருடைய எல்லா நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்தான், அதனால அவனுக்குள்ள பூமியை நான் ஆசீர்வதிப்பேன். நட்சத்திரங்களை போல ஆபிரகாமுடைய சந்ததி பெருகுமா? ஹல்லேலூயா. அந்த சந்ததி கூடாக உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா கர்த்தருக்குள்ளே உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், எல்லா வார்த்தைகளுக்கும் மனம் கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் சந்ததிகளையும், உங்கள் சந்ததியினூடாக மற்ற சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த பாரு, நீ வீட்டை விட்டு வலிக்கிட்டு போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்ற காரியத்தை செய். அதுல பின்பக்கம் என்ன எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு எதிராக ஒருத்தன் வந்துட்டாண்டு வையே நான் நிப்பேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத ஆபிரகாமே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிந்தாய், நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிந்தாய், அதனால என்ன செய், நீ பயப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? சபிச்சு போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வசனத்தின் கடைசி பகுதி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர்களை ஆசீர்வதித்து விட்டு வர வேண்டும். இதுதான், வேற சத்தியங்கள் உங்களுக்கு கிடையாது. நீங்க எங்க போனாலும் அந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிச்சுட்டு வர வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டா நீ வீடு போய் சேர்றது கூட அந்த ஆசீர்வாதம் உண்டை விட்டு வந்து சேர்ந்து விளங்குறதா. ஆகையினால மனம் திறந்து ஆசீர்வதியுங்கள். சொந்தங்கள், வந்தங்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், வருகிறவர்கள் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீர்கள் அண்ட் ஆசீர்வதி. அவ்வளவுதான். என்ன ஊர்ல போகாதவர்கள் இருந்தா போற இடங்களை ஆசீர்வதிச்சுட்டு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்கப்பா. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பத்தின கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நல்லா இருக்கு இல்லையா பாக்க. அப்ப நாங்க முதல்ல வாசிச்ச வசனத்தை மாத்திரம் எடுத்து வச்சுக்கொண்டு நம் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். தியாகம் இல்லாத ஆசீர்வாதம். ஆபிரகாம் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கப்பட்டார்? தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி, தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி, தனக்கு எவ்வளவு துயரம் துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கனம் பண்ணி அவன் செய்தபடியினாலே என்ன நடந்தது தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. என்ன இடத்துல நாங்க பாத்தீங்கன்னா, பூமியின் மணலை போல கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே, ஆண்டவருடைய நாமத்திலே சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார்கள். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் சந்ததிகளும் கர்த்தருக்குள் நல்லா இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி பெருகுவதாக, உங்கள் சந்ததிக்குள்ளே மற்ற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களை தங்குவதாக. ஹல்லேலூயா. இத முதலாவது என்ன ஆண்டவர் சொன்னார்? வெளிகிட. ஒரு பேச்சு மூச்சு ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெளிகிட்டான், தன்னுடைய ஆறாறுலாம் வரணும் புடிச்சான், கூப்பிட்டான், கிடுகிடுகிடுகிடுதான் போய்கிட்டே இருந்தான். பாருங்க, கத்தர் போய்கிட்டே இருக்கிறார். முன்னுக்கு அவன் போய்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அது உண்மை, அது மாறாதது, அது மாறவே மாறாதது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? 22:1 இருந்து வாசிங்கள்.
காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படியெனில் அவர் என்னை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறைக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதைகளின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டிலைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான்.
புறப்பட்டு போனான். இதோட நிறுத்திங்க. எப்படி பின்னுக்கு வாசிச்சா முழு சம்பவம் நமக்கு தெரியும். இதெல்லாம் வேணாம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல நாங்கள் பார்த்த வசனத்துல என்ன இருக்குது? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, நியமங்களுக்கு, கட்டளைகளுக்கு எல்லாம் என்ன செய்தா? கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். சரிதானே? இரண்டாவது காரியம், இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், அதுக்கு இடையிலே கணக்கான காரியங்கள் இருக்குது. இதை நான் பார்க்கிறேன். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? உன் ஏகசுதன், நேசிக்கப்படுகிற புத்திரன், நீ விரும்புகிற உன்னுடைய மகன், அவனை என்ன செய்ய? அதுக்கு சோதிக்கிறார் சொல்லி முதலே போடப்பட்டாயிட்டு. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாதே. ஆபிரகாமுக்கு சொன்னாரா, நான் உன்ன சோதிக்க போறேன் எப்படி இப்படி சொன்னாரா? இல்ல, எங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாம ஆண்டவர் சோதிக்கிறார் சொல்லி இவ என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், உன் ஏகசுதன், உனக்கு முக்கியமாய் தோன்றுகிறதை நீ மோரியா மலைக்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். அங்கே பாத்தவாசன் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் கர்த்தருடைய நியமங்களுக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும், கர்த்தருடைய வசனங்களுக்கும், கட்டளைகளுக்கும் என்ன செய்தா? கீழ்ப்படிந்தா. இங்க என்ன சொல்ல இந்த பாருப்பா, வீட்டை விட்டு பலிக்கிட சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா சொந்த மகனை பலியிட சொல்றியே, அது சரியா? அது நியாயமா? இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அநியாயத்தை போல இருக்கும். பார்த்தால் அது அநியாயமும் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு சில காரியத்தை சொன்னால் உங்களுக்கு பட அநியாயம் மாதிரி தெரியுது இல்லையா? அப்படிதான். ஹல்லேலூயா. இது என்ன? இது அநியாயம். இது நீதியே கிடையாது. இது நியாயம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பத்திரிஞ்சவா, கொண்டு வா பிள்ளை, பலியிட. ஆபிரகாம் ஏதாவது சொன்னானா? வீட்டை விட்டு படிக்கிற சொல்லவும் ஒன்றும் சொல்ல இல்ல. சரியப்பா, புள்ளிய கொடுக்க அவ்வளவு சொரணை இருக்கா அவனுக்கு? இல்ல. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் மேன்மைப்படுத்தினான், அதை அவன் நேசித்தான். ஹல்லேலூயா. அதற்காய் தன்னை வாழ ஒப்பு கொடுத்தவன், அல்லேலூயா, கர்த்தரை குறித்தவன் நன்றி அறிந்திருக்கிறவன். ஏன் தெரியுமா? அவர் வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. என்னை அவர் ஆசீர்வதிப்பார், எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும். அல்லேலூயா. உன் தேவனை குறித்து உனக்கு நன்றி அறிதல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறதை நம்பி நடவாத, கர்த்தரை நம்பு. முடிவு பரியந்தம் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், கொண்டு போறான் தன் பிள்ளைய கொண்டு போறான். ஒன்றிலையும் ஆபிரகாம் பிசகவில்லை. அல்லேலூயா. இடையிலே தடம் புரண்டான் என்று கூட அங்கே சொல்லப்படவில்லை. நாம் எத்தனை தடவை தடம் புரண்டுகிறோம். எங்கள் கால்கள் தள்ளாடுகிறது, எங்கள் கரங்கள் சோர்ந்து போகிறது, இருதயம் சோர்ந்து போகிறது, மனம் சோர்ந்து போகிறது. ஏன்? நமக்கு விருப்பமில்லாதது ஒன்று, நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். அதனால் என்ன செய்கிறது? நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. ஆபிரகாமுக்கு இந்த சோர்வு இருந்திருக்காதா? ஆபிரகாமுக்கு இந்த சோர்வு வந்திருக்காதா? அவன் மனுஷன் தானே, அந்த மனுஷன் தானே. உன்னை போல என்னை போல மனுஷன் என்பதை மறந்து விடாதீங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு மேன்மையாக இருந்தது. அவன் சொன்னான், விடிய காலம் வலிக்குது, கழுதி ஆயத்தப்படுத்து, மகனை ஆயத்தப்படுத்து. அவங்க போறாங்க, எங்க? மோரியா மலைக்கு போறாங்க. ஹலலுயா, ஹலலுயா. மூன்றாவது வசந்த வாசிங்க.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து,
அதிகாலையில் எழுந்து
தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும், தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, தகன வலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு
போனான். பின்னுக்கு நீங்க பதினாலு வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் தன் மகனை பலியிட அவன் கையை ஓங்கி வெட்ட போகிறதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன், கர்த்தர் மாத்திரம் தடுத்திருக்காவிட்டால் அந்த மனுஷன் அந்த பிள்ளையை பலியிட்டு இருப்பான்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களோட நம்பிக்கை எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்புறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்பது அந்த பெயர் வந்து சும்மா எடுக்க முடியாது. அதுவும் கர்த்தரிடத்தில் இருந்து அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்பது சும்மா எடுக்க முடியாது. விளங்குறதா? உண்மையுள்ள ஊழியக்காரன், நீதியுள்ள ஊழியக்காரன் என்று சும்மா எடுக்க முடியாது. அதற்கு தியாகங்கள் இருக்கிறது, அதுக்கு அர்ப்பணங்கள் இருக்கிறது, அதுக்கு அநேகத்தை இழந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் நானும் நீயும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன் என்று நிரூபிக்கப்பட முடியுமே ஒழிய, ஏதோ நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறபடியினால் அல்ல. ஆபிரகாமே தேவன் நேசித்தான், கத்திய ஒரே வெட்டு போட நிறுத்து. இப்ப எனக்கு தெரியும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி, இப்ப எனக்கு தெரியும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினாலே இதே மாதிரி பல காரியங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு காரியம் இருக்கு, நான் நேரம் முடிந்து விட்டதை நிப்பாட்டி விடுகிறேன். ஆகையினாலே நாம் கீழ்ப்படுகிற பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வாழ்விலே இதுவரைக்கும் கண்டது இவைகள் தான். கீழ்ப்படிவென்பது கஷ்டம். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், கீழ்ப்படிவென்பது நான் பிரசங்கித்து உங்களுக்கு சொல்லுகிற மாதிரி இலகுவில்லை. இது அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது இலகுவல்ல. எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமைகளையும் நாம் கீழ்ப்படிந்து இருப்பது என்பது இலகுவல்ல. ஆனால் நாம் கர்த்தரை நேசித்தால், தேவனை நேசித்தால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினால் நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும். இதிலே நாங்கள் பார்த்த பாத்திரங்கள் எல்லாம் மறுபக்கத்திலே பார்த்தால் கர்த்தர் கொடுத்த பதில்கள் தப்பு. சொந்த பிள்ளையை எப்படி பலியிட முடியும்? சொந்த வீட்டை தகப்பனை விட்டு போய் சொல்றாரு, எப்படி அது? இரவரவாக போய் மீன் பிடிச்ச ஒரு மீனவன், அவனுக்கு தெரியாதுண்டா? அவனுக்கு சொல்றப்போ திருப்பி போடு, என் பார்வையிலையும் உன் பார்வையிலையும் அது பிள்ளையாகத்தான் இருக்கிறது, ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அதுதான் ஆசீர்வாதத்தின் வழி என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நாகம்மானை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாகம்மானை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குஷ்டரோகம் பிடித்த ஒரு நாகம்மான் தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல வந்து என்ன தெரியுமா சொன்னா, அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த நாகம்மான் என்ற மனுஷனுக்கு ஊழியக்காரனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஊழியக்காரர்கள் வந்து தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அவர் பெரிய ராஜா, படைத்தளபதி, வந்து நிக்கிறார், ஊழியக்காரனுக்கு முன்பாக வந்து நிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து நின்று சொல்றாரு, எங்க விடு, எங்க ஊழியக்காரன வழியை விடு. ஊழியக்காரன் என்ன தெரியுமா, அவர் வேலைக்காரனை பிடிச்சிருந்தா போங்க, போய் என்ன சொல்லு, அவரை போய் ஏழு தேரம் ஸ்தானம் பண்ண சொல்லு, ஏழு தேரம் ஸ்தானம் பண்ண சொல்லு. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவுத்திற்கு நீங்கள் தட்டிலே வைத்துக் கொள்ளுகிறீர்கள்? எவ்வளவுத்திற்கு? அலட்சியம் பண்ணினால் கர்த்தர் அலட்சியம் பண்ணுவார், தள்ளிவிட்டால் கர்த்தர் தள்ளிவிடுவார். இதுக்கு நாம எதையும் செய்ய முடியாது. நாங்களும் கூட நாங்கெல்லாம் நமக்கும் கொடுக்கிற எல்லாவற்றையும் முடியுமான அளவுக்கு ஏத்து கட்டி முடியுமான அளவுக்கு அதை நாம் செயல்படுத்த விரும்புகிறோம். இப்ப நாகமா வேலைக்காரனை சொல்றாரு, இங்க பாரு நான் நினைச்சேன் அவர் இடத்துல வந்து என்னை வருக வைத்து எனக்கு வர சொல்லி. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள், எல்லாம் அவங்களை வர வைக்க வேண்டும், வாங்க எல்லாரும் எங்களை வர வைக்க வேண்டும். உங்களை வர வைக்கிறது இல்லை, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான், ஏழு தரம் போய் ஸ்தானம் பண்ண சொல்லி. உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த நாகம்மான் ஏழு தடவைக்கு தக்கதாக ஆறு தேரம் மூழ்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆறு தேரம் ஸ்தானம் பண்ணுகிறான், ஒரு தரம் என்ன செய்யவில்லை, ஸ்தானம் பண்ணவில்லை, என்ன நடந்திருக்கும்? சுகப்பட்டிருப்பானா? உங்க விசுவாசத்தின்படி சொல்லுங்கப்பா, நீங்க எவ்வளவு வசனம் பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா, உங்க விசுவாசத்தின்படி சொல்லுங்க, ஸ்தானம் பண்ணிருப்பா, அவன் சுகப்பட்டிருப்பானா? சரி, அதை விடுங்க. எட்டு தரம் மூழ்கி இருந்தா எட்டு தடவை ஸ்தானம் பண்ணுகிறான், 2, 3, 4, 5, 6, 7, 8 நடந்திருக்குமா? நீ வேதம் வாசிக்கிறாய், நானும் வேதம் வாசிக்கிறேன், நடந்திருக்குமா? அந்த ஊழியக்காரன் சொன்னான், ஏழு தடவை ஸ்தானம் பண்ணு. நீ ராஜாவாக இருக்கலாம், நீ மந்திரியாக இருக்கலாம், நீ பணக்காரனாக இருக்கலாம், நீ படித்தவனாக இருக்கலாம், நீ ஏழையாக இருக்கலாம், ஊழியக்காரன் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை சிந்தி அதை கனம் பண்ணு. உனக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அதை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். உனக்கு அதில் துன்பம் இருக்கலாம், அதை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு தாராளமாய் விட்டு கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு, நியமங்களுக்கு, கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு உன்னை விட தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரப்பா. இதுதான் வழி, வேற வழி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நாங்க தலகரணமாக நின்று உங்களை ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால், தள்ளிவிட்டால் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் வார்த்தைகளை விட்டு வரம்புகளை தாண்டி உன்னை ஆசீர்வதிக்க போறதும் கிடையாது. தன்னுடைய ஊழியக்காரனை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த வரம்புகளை தாண்டி தேவன் எதுவும் செய்ய முடியாது. அதை நினைத்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னேன், அதை நான் கூடிய சீக்கிரத்தில் பிரசங்கம் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்கள், அவர்களை குறித்து சில வார்த்தைகள் வேதத்தில் இருந்து என்னுடைய சிந்தனைக்குள்ளே அந்த பிரசங்கம் வரவில்லை. பாஸ்டர் பெனினுடைய சில காரியங்களை கேட்ட பொழுது அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே பதிந்தது. அவைகள் மிகவும் கடினமானவைகளே. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நான் பேசுவேன். கர்த்தருடைய நாமம் அந்த நாளிலே நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே நான் பார்த்தருடைய சுருக்கம் என்னவெனில், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. நான் ஒருத்தர் வளைந்து கொடுத்தால் நிமிந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. வளைந்து கொடுத்தால் நிமிந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.